ஓம் சிவாய நமஹ். சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ். ஸ்ரீ சிவ மகாபுராணம் ஆறாவதான கைலாச சம்ஹிதை அத்தியாயம் 12. ஸ்ரீ பிரம்மண்யரான முருகன் கூறுகிறார், முனிஸ்ரேஷ்டரான வாமதேவரே, நீர் மிகவும் உயர்ந்தவர். நீங்கள் முன்பு கேட்ட கேள்விகள் பெரியனவே. நல்லது. சிவபரம்பொருளின் நெய்யறிவு பெற்றவர்களில் நீங்கள் உயர்ந்தவரே. மேலும் நீர் பரமசிவ பக்தர். மூவுலகங்களிலும் தாங்கள் அறியாதது ஒன்று இல்லை, எங்குமே கிடையாததுதான். மூவுலகங்களுக்கும் நலன் புரியவே வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர். ஆகவேதான் நான் உங்களுக்கு கூறுகிறேன், இந்நில உலகில் உள்ள அனைத்து ஜீவர்களும் பல பலவான சாஸ்திரங்களில் மயங்கி நிற்கிறார்கள். சிவபிரானின் விசித்திரமான மாயையால் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவேதான் பிரணவத்தினால் குறிக்கப்பட்ட சிவபெரும்பொருளை அவர்கள் அறியவில்லை. இச்சிவபெருமானே தான் சகுண நிர்குண சுரூபராகவும் மும்மூர்த்திகளை படைத்தவராகவும் இருக்கும் பரம்பொருள். இப்பொழுது நான் கூறியது முற்றிலும் உண்மை என்பதை என் வலக்கையை மேலே உயர்த்தி இதுவே உண்மை, இதுவே உண்மை என பன்முறை சபதம் செய்து கூறுவேன். சுருதிகளும் ஸ்மிருதிகளும் சாஸ்திரங்களும் புராணங்களும் மற்றும் ஆகமங்களும் இச்சிவபெருமானையே தான் பிரணவத்தின் கருப்பொருள் என்று அறுதியிட்டு கூறுகின்றன. பிரணவத்தினால் குறிக்கப்பட்ட சிவபெரும்பொருளை அவர்கள் அறியவில்லை. இச்சிவபெருமானே தான் சகுண நிர்குண சுரூபராகவும் மும்மூர்த்திகளை படைத்தவராகவும் இருக்கும் பரம்பொருள். இப்பொழுது நான் கூறியது முற்றிலும் உண்மை என்பதை என் வலக்கையை மேலே உயர்த்தி இதுவே உண்மை, இதுவே உண்மை என பன்முறை சபதம் செய்து கூறுவேன். சுருதிகளும் ஸ்மிருதிகளும் சாஸ்திரங்களும் புராணங்களும் மற்றும் ஆகமங்களும் இச்சிவபெருமானையே தான் பிரணவத்தின் கருப்பொருள் என்று அறுதியிட்டு கூறுகின்றன. எந்த பரம்பொருளை மனமும் வாக்கும் அடைய முடியாது திரும்பி வருகின்றனவோ, எந்த இறைவனது ஆனந்தத்தை அனுபவிப்பவன் எதைக் கண்டும் அச்சம் கொள்ள மாட்டானோ, பிரம்மா விஷ்ணு இந்திரன் மற்றும் அனைத்து உலகங்களும் ஐம்பெரும் பூதங்களும் புலன்களின் கூட்டமும் எந்த பரம்பொருளிடமிருந்து முதன் முதலில் தோன்றினவோ, எவர் யாரிடமிருந்தும் எப்பொழுதும் பிறந்ததே இல்லையோ, எவர் எதிரில் சூரியன் சந்திரன் மின்னல் முதலியன ஒளிராதோ, எவருடைய ஒளியால் அகில உலகங்களும் அனைத்து புறங்களில் இருந்தும் ஒளிர்பவர்களாக விளங்குகின்றனவோ, எவர் அனைத்து செல்வங்களையும் தன்னிடத்தே கொண்டவராக இருந்ததால் சர்வேஸ்வரன் என்கிற திருப்பெயரை கொண்டுள்ளாரோ, அவரேதான் பரம்பொருளான சிவன் எனப்படுகிறார். எதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசக ஆனந்தம் யஸ்யவை வித்வான் விபேதி குதஸ்சன யஸ்மா ஜகதிதம் சர்வம் விதிவிஷ்ண விந்திர பூர்வகம் சக பூதேந்திரியர் சக பூதேந்திரிய கிராமைஹி பிரதமம் சம்பிரசூயதே சர்வேஸ்வரஸ்வயம். எவர் அனைத்து செல்வங்களையும் தன்னிடத்தை கொண்டவராக இருந்ததால் சர்வேஸ்வரன் என்கிற திருப்பெயரை கொண்டுள்ளாரோ, சர்வேஸ்வர்யேண சம்பன்னோ நாம்னா சர்வேஸ்வரஸ்வயம். எவர் அனைத்து செல்வங்களையும் தன்னிடத்தே கொண்டவராக இருந்ததால் சர்வேஸ்வரன் என்கிற திருப்பெயரை கொண்டுள்ளாரோ, அவரே தான் பரம்பொருளான சிவன் எனப்படுகிறார். எந்த இறைவன் இதயமான பெருவெளியில் விளங்குகிறாரோ, எந்த சம்புவை முக்தி பெற விளைபவர்கள் அதாவது முமுட்சுக்கள் எப்பொழுதும் தியானித்த வண்ணம் இருக்கிறார்களோ, எவர் எங்கும் நீக்கமர நிறைந்து ஒளியை தருகிறாரோ, எவர் தானே ஒளிர்பவரோ, எவர் சித்தென்கின்ற ஆன்ம ஒளியாக விளங்குகிறாரோ, எந்த இறைவருடைய சக்தி தத்துவமான பரா என்றழைக்கப்படும் உமையம்மை மனதினால் மட்டும் அடையத்தக்கவளோ, எவள் அனைவரது இதயங்களையும் தன்வசம் இழுப்பவளோ, அந்த நிர்குண சுரூபியான பக்திக்கு சுலபம் ஆனவளான தேவி நிர்குணமானவளும் சகுணமான குணங்களால் மறைக்கப்பட்டவளாகவும் எவ்வித கலைகளும் அற்றவளாகவும் அதாவது குற்றங்கள் அற்றவளாகவும் இருக்கிறாளோ, அந்த பரமேஸ்வரனுக்கு ஸ்தூலம் அதாவது கண்களுக்கு தெரியும் ரூபம், சூக்ஷ்மம் கண்களுக்கு தெரியாத ரூபம் மற்றும் இவ்விரண்டையும் தாண்டிய சுரூபம் என மூன்று சுரூபங்கள் உள்ளன. முனிவரே, முமுக்ஷுவான யோகியர்கள் நித்தம் முறையே இம்மூன்று சுரூபங்களையும் தியானிக்க வேண்டும். எந்த இறைவன் நிஷ்கலனோ அனைத்து தேவர்களுக்கும் முழு முதற் கடவுளோ என்று தோன்றினார் என்பது தெரியாததால் சனாதனரோ அறிவு செயல் ஆகிய இரண்டையும் தன் இயல்பாக கொண்டவரோ எவரை பரம்பொருள் என்று கூறுகின்றனரோ, தேவர்களுக்கும் தேவனான அந்த பரமனது மூர்த்தியே அந்த சுரூபமே சாட்சாத் சதாசிவன் ஆகும். ஈசான சர்வ வித்யானாம் தத்புருஷாய வித்மகே அகோரே ஏப்யோ வாமதேவாய நமோ சத்யோஜாதம் பிரபத்யாமி என்கிற ஐந்து மந்திரங்களும் அவரது திருமேனி, நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி தீதைகளை என்கிற ஐந்து கலைகளும் அவரது சுரூபமே. தூய படிகம் போன்ற பிரகாசமான தெளிவான திருமேனியும் குளிர்ந்த காந்தியும் ஐந்து திருமுகங்களும் பத்து திருக்கரங்களும் பதினைந்து திருக்கண்களும் கொண்டவர். கிரீடம் தரித்த அவரது சிரம் ஈசானம் என்கிற மந்திரம், தத்புருஷாயி என்கிற மந்திரம் அவரது திருமுகம், அகோரேபியோ என்கிற திருமந்திரமே இதயம், வாமதேவாய நமோ என்கிற மந்திரம் அவரது குஹ்யம் அதாவது மறைவிடம், சத்யோஜாதம் என்கிற மந்திரமே திருக்கால்கள். உருவமும் அருவமாகி நிற்பவர் சர்வஜ்ஞ சக்தி, நித்தியத்திருத்த சக்தி, அநாதிபோத சக்தி, ஸ்வதந்திர சக்தி, அலுத்த சக்தி, அனந்த சக்தி என்கிற ஆறு சக்திகளும் அவரது திருமேனியின் ஆறு அங்கங்கள். இந்த ஆறு சக்திகளும் சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம் முதலிய சக்திகளினால் தூண்டப்பட்டு இதே கமலத்தில் ஒளிரத் தொடங்குகின்றன. இறைவரது இடப்புறம் மனோன்மணி என்கிற அவரது சக்தி பிரகாசிக்கிறாள். இனி மந்திரம் முதலிய ஆறு விதங்களில் பொருளை விளக்குவதற்கான பொருளை விளங்க வைத்தல் என்கிற முறையில் பிரணவத்தின் சமஷ்டி அதாவது தொகுத்திருக்கும் முறை, வ்யஷ்டி பிரித்து காட்டும் முறையை பற்றி அதை பற்றிய உட்பொருளை கூறுகிறேன். முதலாவதாக உபதேசிக்கும் முறையை பற்றி விளக்குவதே சிறந்தது, ஆகவே அதை முதலில் கேளுங்கள். முனிவர்களே, இம்மானிட உலகில் நான்கு வர்ணங்கள் உள்ளன. இதில் முதல் மூன்று வர்ணத்தவர்களான அந்தனர், க்ஷத்ரியர், வைசியர் என்கிற மூவர்க்கும் வேதம் கூறிய வைதிக ஆச்சார முறையில் தொடர்பு உண்டு. இம்மூவர்க்கும் வேண்டிய தொண்டினை புரியும் பாக்கியம் பெற்ற நான்காம் வர்ணத்தவரான வேளாளர்களுக்கு வேத அத்தியனம் செய்வதில் பங்கில்லை. அதிலும் முதல் மூவர்ணத்தவர்களுக்கும் கூட தங்கள் தங்கள் ஆச்சார அனுஷ்டானங்களில் ஈடுபாடும் பக்தியும் இருக்குமானால் தான் அவர்களும் ஸ்ருதி ஸ்மிருதிகள் கூறும் வேத நெறிமுறைகளை கடைப்பிடிக்க தகுதி உண்டு, இல்லையேல் அவர்களுக்கும் தகுதி கிடையாது. வேதங்களில் கூறிய நெறிமுறைகளை நடைமுறையில் எப்படி செய்ய வேண்டும் என்று பறைசாற்றும் பரமேஸ்வரர் என்ன கூறுகிறார் தெரியுமா? வேத நெறிமுறைகளை கடைபிடிப்பவன் நிச்சயம் அவனது இலக்கான சித்தியை பெறுவான் என்பதே. தங்கள் வர்ணாசிரம தர்மத்திற்கான நெறிமுறைகளை கடைபிடித்து அதன் புண்ணிய பயனாக பரமசிவனை பூஜித்து பல பல முனிவர்கள் சிவனாரின் சாயுஜ முக்தியை பெற்றுள்ளார்கள். பிரம்மச்சரியத்தின் ஆசிரம தர்மமான வேதமோதுதல் மூலம் ரிஷிகளின் கடனை தீர்க்கலாம், அதாவது அவர்களை மகிழ்விக்கலாம். வேள்விகள் செய்வதால் தேவர்களையும், மக்கள் செல்வத்தை பெறுவதால் பிதிர்தேவ தேவதைகளையும் திருப்திப்படுத்தலாம். ஜாயமானோவை பிரம்மண திருபிர் உணவா ஜாயதே என்று தொடங்கி வேதம் இக்கருத்தை கூறுகிறது. இம்மாதிரி ரிஷிக்கடன், தேவர்கடன், பிதிர்கடன் என்கிற மூன்று கடன்களையும் அதாவது கடமைகளையும் முறைப்படி முடித்து பின் வானப்பிரஸ்தாசிரமம் செல்ல அதாவது காட்டை அடைந்து தவநறி ஒழுகுதல் வேண்டும். அவ்வாறு காட்டில் வசிக்கும் போது தட்பம், வெட்பம், இன்பம், துன்பம் என்கிற இரண்டு இரட்டைகளை பொறுத்து கொண்டு புலன்களை அடக்கி உண்டி சுருக்கி யம நியமம் முதலிய யோகப் பயிற்சிகளை மேற்கொண்டு தவம் செய்ய வேண்டும். இதனால் மனமும் புத்தியும் அசைவற்று ஒரு நிலையில் உறுதிப்படும். இவ்வாறு பயிற்சியின் மூலம் மன தூய்மை பெற்றவன் கர்மங்கள் அனைத்தையும் முறைப்படி விட்டுவிட வேண்டும். இவ்வாறு விட்டவன் மெய்யறிவான ஞானத்தையே பின்பற்ற வேண்டும். இதுவே ஞானமயமான பூஜையாகும். இந்த பூஜை ஜீவனை சிவனோடு ஐக்கியமான அதாவது ஒன்றுபட்ட மெய்யறிவை தந்து ஜீவன் முக்தியான பெரும் பயனை தரும். புறவிகளுக்கு இந்த அகம் பிரம்மாஸ்மி அதாவது நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்கிற மெய்யறிவே குற்றமற்ற மிக உயர்ந்த பூஜை. அறிஞரே, உன்னிடம் கொண்ட அன்பினாலும் உலக நலனை விழைவிதாலும் நான் அந்த ஒன்றுபட்ட மெய்யறிவு பூஜையை பற்றி விளக்கத்தை கூறுகிறேன். அதை பற்றி விளக்கத்தை கூறுகிறேன், கவனமாக கே. சாதகனாய் இருப்பவன் நல்லதொரு குருவை நாடி செல்ல வேண்டும். அந்த குரு சாஸ்திரங்களின் உட்டிருத்தங்களை அறிந்தவராகவும் வேதாந்தங்களான உபரிடதங்களின் பொருள் உணர்ந்தவராகவும் சீடனது முன்னேற்றத்தில் ஈடுபாடு கொண்டவராகவும் இருக்க வேண்டும். அந்த குருவை நாடி சென்று நெடுஞ்சான்கடையாக வணங்கி சிவனே குரு, குருவே சிவன் என்கிற நிச்சய புக்தி கொண்டு தன் எண்ணத்தை வெளிப்படுத்த அவரது உத்தரவை பெற வேண்டும். பின் பன்னிரண்டு நாட்கள் வெறும் பாலை மட்டும் அருந்தி வளர்விரை நான்காம் நாள் அல்லது பத்தாம் நாள் விடிவோரையில் நீராடி நித்தியம் செய்ய வேண்டிய கர்மங்களையும் முடித்து பின் தன் பிதிரு தேவர்களை குறித்து அபியுதயம் என்கிற மங்களகரமான நாந்தி சிராதத்தை முறைப்படி செய்ய வேண்டும். இந்த நாந்தியில் விஸ்வேதேவர்கள் சத்தியர் என்பவரும் வசு என்பவரும் ஆகும். முதலில் தேவர்களுக்கான சிராதத்தில் நாந்தி தேவர்கள் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் என்கிற மூவரும், பின் ரிஷி சிராதத்தில் பிரம்ம ரிஷிகள், தேவ ரிஷிகள், ராஜ ரிஷிகள், பின் தேவ சிராதத்தில் அவர்களே வசுருத்ர ஆதித்யர்கள் என்று குறிக்கப்படுகிறார்கள். நான்காவதாக மனித சிராதத்தில் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்கிற நான்கு முனிவர்களும் நாந்திமுக தேவதைகள். ஐந்தாவதான பூத சிராதத்தில் ஐந்து மகாபூதங்களும், ஐந்து கர்மேந்திரியங்களும், ஐந்து ஞானேந்திரியங்களும், மனமும் ஆகிய பதினொன்று புலன்களின் கூட்டங்கள் ஜராயுஜம் என்கிற கருவில் தோன்றுவன, உத்விஜம் என்கிற விதையில் தோன்றுவன, ஸ்வேதஜம் என்கிற விதையில் வியர்வையில் தோன்றுவன, அண்டஜம் என்கிற முட்டையில் தோன்றுவன என்கிற நான்கு வகை பிராணி வர்க்கங்கள் ஆகியன நாந்திமுக தேவதைகள். ஆறாவதான பிதிரு சிராதத்தில் தந்தை, தாத்தா, கொள்ளுத்தாத்தா என்கிற மூவரும் நாந்தி தேவதைகள். ஏழாவதான மாத்ரு சிராதத்தில் தாய், பாட்டி, கொள்ளுப்பாட்டி என்கிற மூவரும் தேவதைகள். எட்டாவதான ஆத்ம சிராதத்தில் ஆத்மா அதாவது தான், தந்தை, தாத்தா, கொள்ளுத்தாத்தா என்கிற நால்வரும் நாம் திமுக தேவதைகள். இதிலே ஒரு குறிப்பு ஆசிரியர் குறிப்பாக குறிக்கப்படுகிறது. இந்த ஆத்மஸ்ராத்தத்தில் தர்ம சிந்து என்கிற புத்தகத்தை எழுதியவர் தான் தந்தை தாத்தா என்கிற மூவரைத்தான் குறிக்கிறார். அவர் கொள்ளுத்தாத்தாவை குறிக்கவில்லை. இது ஆசிரியருடைய குறிப்பு. தொடர்கிறோம். தாய்வழிப்பாட்டனார் ஸ்ராத்தத்தில் தாயை பெற்ற தாத்தா, அவரது தந்தை, அவருக்கும் தந்தை என்கிற மூவரையும் அவரவர் மனைவிகளோடு சேர்த்து தேவதைகள். இவர்களில் ஒவ்வொருவருக்கும் இரண்டு இரண்டு பேர்கள் வீதம் பிராமணர்களை அழைத்து அவர்களது திருவடிகளை அலம்ப வேண்டும். அதற்கான மந்திரம் சமஸ்த சம்பத் சமவாப்தி கேதவஹா சமுத்திதாபத் குல தூம கேதவஹா அபார சம்சார சமுத்திர சேதவஹா புனந்துமான் பிராமண பாதரேணவஹா ஆபத் கணத்வாந்த சகஸ்ரபானவஹா சமீஹிதார்த்தார்ப்பண காமதேனவஹா சமஸ்த தீர்த்தாம்பு பவித்ர மூர்த்தையோ ரக்ஷந்துமாம் பிராமண பாதபாம் சவஹா. அனைத்து செல்வங்களையும் அடைவதற்கு காரணமான வருகிற ஆபத்து கூட்டங்களை அழித்தொழிக்கும் தூமகேதுவான, அக்னியாக விளங்கும் சம்சாரக்கடலான பெருங்கடலை தாண்டவைக்கும் பாலமான அந்தணர்களின் திருவடி துகள்கள் என்னை துயவனாக்கட்டும். ஆபத்துக்கள் என்கிற பெரு இருளை போக்கும் சூரியனாக, வேண்டுவதை வேண்டியவாறு நல்கும் காமதேனுமாக, அனைத்து புண்ணிய நதிகளின் தீர்த்தம் போல பாவனமான புண்ணியமான திருமேனி கொண்டவர்களாக விளங்கும் அந்தணர்களின் திருவடி துகள்கள் என்னை காப்பாற்றட்டும். இவ்வாறு கூடி கூறி கால்களை அலம்பி, அதாவது நீரால் கழுவி, அந்த நீரை தலையில் புரட்சித்துக் கொண்டு நெடுஞ்சான்கடையாக தரையில் விழுந்து வணங்க வேண்டும். பின் கிழக்கு முகமாக அமர்ந்து சிவனை தியானம் செய்து பவித்திரத்தை வலதுகை மோதிர விரலில் தரித்து புதுப்பூனலையும் அணிந்து கொண்டு மும்முறை பிராணாயாமம் செய்ய வேண்டும். பின் அன்றைய திதி வாரம் நட்சத்திரங்களை சொல்லி நான் இப்பொழுது ஏற்கப் போகும் துறவரத்தின் ஒரு அங்கமாக ஒரு பகுதியாக முதலில் விஸ்வேதேவர்களுக்கும் பின் பித்ருதேவர்களுக்கான எட்டு வித ஸ்ராத்தங்களையும் முடிவில் தாய்வணி பாட்டனார் ஆகியவர்களுக்கான ஸ்ராத்தத்தையும் தங்களுடைய அனுமதியின் பேரில் பார்வண முறைப்படி செய்ய தொடங்குகிறேன் என்று சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். பின் கைகளில் இடுக்கிக் கொண்ட தர்பைகளை வடக்கு முகமாக பொட்டுவிட வேண்டும். அதன் பின் கையில் நீரை தொட்டுக் கொண்டு எழுந்தென்று அந்தணர்களை வரிக்க வேண்டும். அதாவது இந்த காரியத்தில் தாங்கள் இந்த இடத்திற்காக நியமிக்கப்படுகிறீர்கள் என்று அந்த அந்தணர்களிடம் கூற வேண்டும். பவித்திரத்தை மறுபடியும் அணிந்து கொண்ட முதல் இரண்டு பிராமணர்களின் வலது கையை பிடித்துக் கொண்டு விஸ்வே தேவார்த்தம் பவந்தோ ருணே, விஸ்வே தேவர்களுக்காக தங்கள் இருவரையும் வரிக்கிறேன் அல்லது நியமிக்கிறேன். பவத்யாம் நாந்தி ஸ்ராத்தே க்ஷணம் பிரசாதனீயா, அதாவது இந்த நாந்தி ஸ்ராத்தத்தில் சத்ய வசு என்கிற விஸ்வே தேவர்களுக்காக தங்கள் இருவரையும் வரிக்கிறேன். இதற்காக தாங்கள்தான் நேரம் ஒதுக்கி தர வேண்டுகிறேன் என்று விஸ்வேதேவர் பித்ருவர்க்கும் மாதவர்க்கும் மாதாமகவர்க்கும் ஸ்ரீ விஷ்ணு ஆகியவர்களுக்காக வரித்துள்ள, அதாவது நியமித்துள்ள அனைத்து அந்தணர்களிடமும் வேண்டிக் கொள்ள வேண்டும். அதன்பின் வடக்கிலிருந்து தொடங்கி கால் அலம்ப ஒவ்வொருவருக்குமாக தனித்தனியே பத்து மண்டலங்களை அமைத்து அவற்றை அக்ஷதையினால் பூஜித்து பத்து அந்தணர்களை அந்த பத்து மண்டலங்களிலே நிற்கச் செய்து சுவாமினஹா சுவாகதம் இதம் பாத்தியம் என்று கூறிய வண்ணம் சில அக்ஷதைகளையும் ஒரு உத்ரிணி தீர்த்தத்தையும் அவர்களது வலது நேர்காலில் விட வேண்டும். இதிலே ஒரு ஆசிரியர் குறிப்பாக ஒன்றை குறிப்பிடுகிறார். முதல் மண்டலத்தில் இரண்டு விஸ்வே தேவர்களுக்கும் பின்னுள்ள எட்டு மண்டலங்களிலும் முறையே பித்ரு மாத்ரு முதலிய எட்டு பித்ருக்களுக்குமாக, பின் பத்தாவது மண்டலத்தில் சபத்னீக மாதாமகர் முதலியவர்களுக்காக பாத்தியம், அதாவது கால் அலம்ப நீர் தர வேண்டும். அப்படி நீர் வார்த்து கால் அலம்பும் போது ஓம் சத்திய வசு சம்யாக விஸ்வே தேவாக நந்தி முகாக பூர்புவஸ்வ இதம்ப பாத்தியம் பாதாவனே ஜனம் பாத பிரக்ஷாலனம் விருத்தி ஓம் பிரம்ம விஷ்ணு மகேஸ்வராக நாந்தி முகாக பூர்புவஸ்வ இதம் பாத்தியம் பாதாவனே ஜனம் பாத பிரக்ஷாலனம் விருத்தி ஓம் தேவர்ஷி பிரம்மர்ஷி க்ஷத்ரஷயஹ நாந்தி முகாக பூர்புவஸ்வ இதம் பாத்தியம் பாதாவனே ஜனம் பாத பிரக்ஷாலனம் விருத்தி என்கிற மந்திரத்தை கூற வேண்டும். இவ்வாறு மற்ற மனுஷ்ய சிராத்தம் முதலிய அனைத்துக்கும் ஊகித்துக் கொள்க. தொடர்கிறோம். பின் தானும் கால்களை அலம்பிக் கொண்டு வடக்கு நோக்கி உட்கார்ந்து ஆச்சரணம் செய்து எந்த ஒவ்வொரு ஸ்ராத்திற்கும் எந்த இரண்டிரண்டு அந்தரணர்களை வரித்தோமே அவர்களுக்கு எந்த இரண்டிரண்டு அந்தரணர்களை வரித்தோமோ அவர்களுக்கு விஸ்வே தேவ சுரூபசிய பிராமணசி இதமாசனம் என்று விஸ்வே தேவ சுரூபியான அந்தணர்களிடம் தர்பை இருக்கை அளித்து அதில் அவரை அமரச் செய்து அஸ்மின் நாந்திமுக ஸ்ராத்தே விஸ்வே தேவார்த்தே பவத்யாம் க்ஷண கிரியதாம், இந்த நாந்திமுக ஸ்ராத்தத்தில் விஸ்வே தேவர்களுக்காக தாங்கள் இருவரும் ஒரு க்ஷணம் சிறிது நேரம் ஒதுக்கி தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பிரப்னுதாம் பவந்தௌ தாங்கள் இருவரும் அருள வேண்டும் என்று கூற வேண்டும். அப்பொழுது அவர்கள் இருவரும் பிராப்னியாவ நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று பதில் கூறுவார்கள். இப்படி எல்லாருக்கும் உபச்சாரம் செய்தபின் நாந்தி ஸ்ராத்தம் செய்யும் யஜமானம் அந்த அந்தணர்களிடம் எனது விருப்பம் நிறைவேறட்டும், நான் எடுத்துக்கொண்ட உறுதி அதாவது சங்கல்பம் பயனுடையதாக ஆகட்டும், இதற்கு தாங்கள் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். இனி அவரவர்கள் குல வழக்கப்படி அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனீயம் தந்து நன்கு சுத்தமாக அலம்பிய வாழை இலையை அவர்கள் முன் இட்டு அதில் தயார் செய்து வைத்துள்ள வக்கணங்கள் அன்னம் முதலியவற்றை ஒன்றுவிடாமல் பரிமாறி அந்த இலையை தொட்டுக்கொண்டு பிருத்திவீ தே பாத்திரம் தௌரபிதானம் பிராமணஸ்ய முகே மிருதே மிருதம் ஜுஹோமி ஸ்வாஹா, பூமியே உங்களுக்கு பாத்திரம் அதாவது இலை, ஆகாயம் மூடி அந்தனரான உங்கள் திருவாயிலே அமுதத்தை வார்க்கிறேன் என்று சொல்லி ஓம் சத்ய வசு சம்யகேப்யோ விஸ்வேப்யோ தேவேப்யோ நாந்தி முகேப்யோ ஸ்வாஹா நமம என்று கூறிக்கொண்டே அக்ஷதையும் நீரும் பார்க்க வேண்டும். தாய் முதலியவர்களுக்கும் அன்னம் பரிமாறும் முறை இதுவே ஆகும். அதன்பின் கையில் தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு யத் பாத பத்மஸ்மரணாத்து யஸ்ய நாம ஜபாதபிஹி நியூனம் கர்ம பவேத் பூர்ணம் தம்மந்தே சாம்பமேஸ்வரம், எந்த இறைவனுடைய திருவடியை தியானிப்பதாலும் திருநாமத்தை ஜபிப்பதாலும் குறையாக அதாவது பாதியிலே விட்டதான கர்மாக்களும் நிறைவை அடைந்ததாக ஆகுமோ அந்த இறைவனான சாம்ப சிவனான அதாவது உமையொரு பாகனை இறைவனை வணங்குகிறேன் என்று பிரார்த்தித்து கையில் உள்ள நீரை கீழே விட்டுவிட்டு வடக்கு நோக்கி வணங்க வேண்டும். அதன்பின் அவர்கள் கையில் ஓர் உத்ரணி நீர்விட்டு அமிர்தோபஸ்தரணமசி இந்த அன்னம் அமுதமாக ஆகட்டும் என்று கூறி அவர்கள் கையில் உள்ள நீரை குடிக்கச் சொல்லவும் இதுவே ஆபோஷனமாகும். பின் அவர்களை பார்த்து சான்றோர்களே நேரம் கடந்து விட்டது, இரவு பசிக்காதவாறு மௌனமாக இருந்து பரிமாறியதில் வேண்டியவற்றை கேட்டு நிதானமாக சாப்பிடவும் என்று வேண்டிக் கொண்டு ஸ்ரீ ருத்ர சூக்தம் சமகம் புருஷ சூக்தம் ஈசான சர்வ வித்யானாம் என்ற 5 மந்திரங்கள் ஆகியவற்றை பாராயணம் செய்ய வேண்டும். அந்தணர்கள் உணவருந்தி முடித்ததும் பாராயணத்தையும் முடித்துக் கொண்டு அவர்கள் கையில் மறுபடியும் ஓர் உத்ரணியை நீர்வார்த்து அமிர்தாபே தானமசி நீங்கள் உண்டா ஆகாரத்தை அமுதத்தினால் மூடுகிறேன் என்று கூறவும், இதற்கு உத்தரா போஷணம் என்று பெயர். அவர்கள் கைகால்கள் அலம்பிக் கொண்டு வந்தபின் ஆசமனம் செய்ய சொல்லவும், அதன்பின் யஜமானன் கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு மௌனமாக 3 பிராணாயாமம் செய்து நான் இதுவரை செய்த நாந்தி ஸ்ராத்தத்தின் அங்கமான ஒரு பகுதியான பிண்டதானத்தை செய்கிறேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டு தெற்கு தொடங்கி வடக்கு நோக்கிவாறு 9 கோடுகள் போட்டு ஒவ்வொன்றின் மேலும் 12 நுனி தர்பங்களை போட்டு பின் தெற்கிலிருந்து தொடங்கி தேவ ரிஷி திவ்ய மனுஷ்ய பூதம் என்பவர்களுக்காக 5 இடங்களில் அக்ஷதையும் நீரும் விட வேண்டும். அதன்பின் பிதிருவர்க்கத்தில் பிதா முதலியவர்கள் தாய் முதலியவர்கள் ஆத்மா முதலிய 3 இடங்களில் அக்ஷதையும் நீரும் விட்டு 9வது இடத்தில் தாய் வழிபாட்டனார் முதலியவர்களுக்கான இடத்தில் அக்ஷதையும் நீரும் விடவும். அவ்வாறு அக்ஷதையும் நீரும் விடும்போது சுந்தந்தாம் பிராமணோ நாந்தி முகாஹா சுந்தந்தாம் விஷ்ணவோ நாந்தி முகாஹா சுந்தந்தாம் மகேஸ்வரா நாந்தி முகாஹா என்று கூறி முதல் கோட்டில் மார்ஜனம் செய்ய வேண்டும். இதே போல்தான் மற்ற கோடுகளிலும் நீரும் அக்ஷதையும் விடும்போது கூற வேண்டும். அதன்பின் அத்திர பிதரோ மாதயத்வம் பித்தர்கள் இங்கு அமரட்டும் என்று கூறி தேவர்கள் முதலியவர்களுக்கான 5 இடங்களிலும் வரிசையாக அக்ஷதையும் நீரும் விட வேண்டும். இவ்வாறு அவனேஜனம் செய்து அதாவது கால் அலம்ப நீர் தந்த பிறகு அந்த 5 இடங்களிலும் பிரம்மணே நாந்தி முகாய ஸ்வாஹா விஷ்ணவே நாந்தி முகாய ஸ்வாஹா என்பது போல் கூறி ஒவ்வொருவருக்கும் 3 பிண்டங்கள் தர வேண்டும். இதே போல்தான் மற்ற இடங்களிலும் செய்ய வேண்டும். இவ்வாறு பிண்டம் தருவது அவரவர்களது வேதம் கிரஹ்ய சூத்திரம் கூறும் முறையிலேயேதான் செய்ய வேண்டும். இதிலே ஒரு ஆசிரியர் குறிப்பாக தர்ம சிந்து என்கிற புத்தக ஆசிரியர் ஒவ்வொரு தேவதைகளுக்கும் 2 பிண்டங்கள் தர வேண்டும் என்கிறார். ஆக 9 இடங்களில் உள்ள 27 தேவதைகளுக்குமாக மொத்தம் 54 பிண்டங்கள் தர வேண்டும். தொடர்கிறோம். அதன்பின் அந்த பிண்டங்களின் மேல் ஏதத்வ அக்ஷதோதகம் என்று கூறி அக்ஷதையையும் நீரும் விட வேண்டும். பின் சிவபெருமானை தியானித்து முன்பு கூறிய யத்வாத பத்ம ஸ்மரணாத் யஸ்ய நாம ஜபாதபி நியூனம் கர்ம பவேத் பூர்ணம் தம் வந்தே சாம்பமீஸ்வரம் என்ற ஸ்லோகத்தை கூறி வேண்டி அந்தணர்களுக்கு தட்சிணை தாம்பூலம் தந்து அவர்களது ஆசியை பெற வேண்டும். அதன்பின் அவர்களுக்காக அந்தணர்களிடம் மன்னிப்பு வேண்டி அவர்களை அனுப்பிவிட்டு பிண்டங்களை உற்சர்ஜனம் அதாவது தங்கள் பழைய இடத்திற்கே செல்லுமாறு வேண்டி செய்து உற்சர்ஜனம் செய்து அப்பிண்டங்களை பசுக்களுக்கு தர வேண்டும் அல்லது நீர்நிலைகளிலே போட வேண்டும். அதன்பின் புண்ணியாக வாசனம் செய்து தன் உற்றார் உறவினர்களுடன் உணவருந்த வேண்டும். மறுநாள் விடிவோரையில் எழுந்திருந்து உபவாசம் இருந்து அக்குள் உபஸ்தம் அதாவது ஆண்குதி ஆகிய 2 இடங்களில் உள்ள முடியை விடுத்து தலை மார்பு முதலிய இடங்களில் உள்ள ரோமங்களை மழித்து விடவும். தலையில் சிகைக்காக அதாவது குடுமிக்காக 7-8 முடிகளை மறக்காமல் விட்டு பின் நீராடி உலர்ந்த வஸ்திரம் உடுத்திக் கொண்டு இருமுறை ஆச்சமனம் செய்து விபூதி தரித்துக் கொள்ள வேண்டும். புண்ணியாகவசனம் செய்து அந்த நீரை தனக்குத்தானே பொக்ஷித்துக் கொண்டு பின்பு செய்ய போகிற ஹோமத்திற்கான திரவியங்கள் ஆச்சாரியருக்கு தருவதற்கான திரவியங்கள் தவிர மற்ற தனது என்கிற அனைத்தையும் அந்தணர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் சிவார்ப்பணம் என்கிற சிந்தையோடு தானம் செய்ய வேண்டும். அதன்பின் குருவாக வடிவெடுத்து நிற்கும் சிவபெருமானுக்கு வஸ்திரம் தட்சிணைகளை அர்ப்பணித்து தரையில் வீழ்ந்து வணங்கி நீரில் நனைத்து தூயதாக்கிய கயிறு அதாவது தோரம் கோவணம் வஸ்திரம் தண்டம் முதலியவற்றையும் ஹோமத்திற்கான திரவியங்கள் சமைத்து முதலியவற்றையும் எடுத்துக்கொண்டு கடற்கரை, நதிக்கரை, மலைமுகடு, சிவாலயம், காடு அல்லது பசுமாட்டிக் கொட்டில் முதலியவற்றில் ஏதாவது ஒன்றை நிச்சயித்து அங்கு சென்று ஆஜமினியம் செய்து மானசீகமாக ஜபம் செய்ய வேண்டும். அதன்பின் ஓம் நமோ பிரம்மணே நமோ அத்வக்னயே நம பிரதிவ்யே நமோ ததீப்யக நமோ பாஜே நமோ பாஜஸ்பதகே நமோ விட்டவே மகதே குரோமி என்கிற மந்திரத்தை மும்முறை ஜபித்து அக்னிமே ஏழே புரோஹிதம் என்கிற மந்திரத்தை ஜபிக்கவும். பின் அத மகாவிரதம் அக்னேர்வை தேவானாம் அவமிஷ்ணு பரமஹா ஏதஸ்ய சமாம் நாயம் ஓம் இஷேத்வோர்ஜே ஏத்வா வாயவஸ்தஹா அக்ன ஆயாகி வீதகே சன்னோ தேவீரவிஷ்டகே ஆபோ பவந்து முதலிய நால்வேத மந்திரங்களையும் கூற வேண்டும். இதன்பின் மயரசதஜபனலக பஞ்ச சம்வத்சரமயம் சமாம் நாய சமாம் நாதஹா அத சிக்ஷாம் பிரபக்ஷாமி விருத்திராதை அதாதோ தர்ம ஜிக்ஞாசா அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா முதலியவற்றையும் கூற வேண்டும். குறிப்பு இதிலே ஆசிரியர் குறிப்பாக மேற்கூறியவை அனைத்தும் தினமும் மாத்தியான்கம் செய்ததும் செய்ய வேண்டிய பிரம்ம யஜ்யம் என்கிற கர்மாவில் வரக்கூடிய மந்திரங்கள் தொடர்கிறோம். இதன் பின் முடிந்தவரை வேதம் புராணம் முதலியவற்றை படிக்க வேண்டும். பின் ஓம் பிரம்மணே நமஹ ஓம் இந்திராய நமஹ ஓம் சூர்யாய நமஹ ஓம் சோமாய நமஹ ஓம் பிரஜாபதயே நமஹ ஓம் ஆத்மனே நமஹ ஓம் அந்தராத்மனே நமஹ ஓம் ஞானாத்மனே நமஹ ஓம் பரமாத்மனே நமஹ என்று ஜபிக்க வேண்டும். அதன்பின் மூன்று கைப்பிடி அளவுள்ள சத்துமாவை பிரணவத்தை சொல்லிக்கொண்டே மும்முறை சாப்பிட வேண்டும். பின் பிரணவத்தை கூறிக்கொண்டு இருமுறை ஆச்சமனம் செய்தபின் தொப்புளை தொட வேண்டும். இதன்பின் ஓம் ஆத்மனே நமஹ ஸ்வாஹா ஓம் அந்தராத்மனே நமஹ ஸ்வாஹா ஓம் ஞானாத்மனே நமஹ ஸ்வாஹா ஓம் பரமாத்மனே நமஹ ஸ்வாஹா ஓம் பிரஜாபதியே நமஹ ஸ்வாஹா என்கிற மந்திரங்களை உச்சரிக்கவும். அதன்பின் பால் தயிர் நெய் மூன்றையும் கலந்து அல்லது நீரை மட்டுமாவது பிரணவத்தை உச்சரித்துக் கொண்டே மும்முறை நக்கி சாப்பிட்டு விட்டு இருமுறை ஆச்சமனம் செய்ய வேண்டும். இதிலே ஆசிரியருடைய குறிப்பாக இவ்விடத்தில் தர்மசிந்து என்னும் நூலின் ஆசிரியர் முதல் முறை திரிவிருதசி என்றும் இரண்டாம் முறை பிரவிருதசி என்றும் மூன்றாம் முறை விபுருதசி என்றும் கூறி நக்கி சாப்பிட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். தொடர்கிறோம். அதன்பின் நல்லதோர் ஆசனத்தில் கிழக்கு முகமாக அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி மும்முறை பிராணாயாமம் செய்ய வேண்டும்.